வணக்கம் இனிமையானவர்களே, இது உங்கள் ஜெனி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ரிசல்ட்ஸ் ஆஃப் சைக்காலஜி, உளவியல் சாரல்கள், அண்ட் எக்ஸ்க்ளூசிவ் ஸ்பாட்டிஃபை பாட்காஸ்ட். கோடை விடுமுறையின் குதூகலத்துக்கிடையில் என் குரலோடு உங்களோடு பயணிப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். என் கோடை விடுமுறையின் கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக மனித ஜீனோம் பேரரசர் கா மணி எழுதிய புத்தகத்தின் சில வரிகளை நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். ஆங்கில புத்தகமான த செல்ஃபிஷ் ஜீன் புத்தகத்தை தழுவி பேராசிரியர் கா மணி எழுதிய மனித ஜீனோம் என்ற புத்தகத்தில் உள்ளுணர்வுக்கும் குரோமோசோம் 7க்கும் என்ன தொடர்பு என்பதை பற்றி விரிவாக விளக்கியிருக்கிறார். இவ்விளக்கம் நம் மொழிக்கும் நம் உள்ளுணர்வுக்கும் உள்ள தொடர்பையும் சற்று விரிவாக காட்டுகிறது. உள்ளுணர்வு பற்றிய அவரது தொகுப்பை அவரது உரைநடையிலேயே உங்களுக்கு வாசித்து காட்டுகின்றேன். விலங்குகளுக்கு யாரும் சொல்லித் தருவதில்லை, மனித குழந்தைக்கு எல்லாவற்றையும் சொல்லித்தர வேண்டியிருக்கிறதே. பிறக்கும் போதே விலங்குகள் பெற்றுக் கொண்டு வரும் அறிவை உள்ளுணர்வு என்கிறார்கள். மனிதன் எந்த அறிவுடனும் பிறக்காததால் அவனுக்கு உள்ளுணர்வு இல்லை என்பதா? இல்லை இல்லை, வரம்புடைய விலங்கறிவை விட வரம்பில்லாத பட்டறிவே நல்லது என்று அவன் ஒரே ஒரு உள்ளுணர்வுடன் மட்டும் பிறக்கிறான். அதுவே எதையும் கற்றுக்கொள்ளும் உள்ளுணர்வு. ஏழிலான உடல் அழகு ஜீன்களின் கைவண்ணத்தால் ஏற்படுவதுதான். அவன் பிறரிடம் எப்படி பழகுவான் என்பதை நிர்ணயிப்பதும் ஜீன்கள் தான். இதை நம்புவதற்கு கொஞ்சம் தயக்கமாக இருக்கலாம். இலகிய மனம், விட்டு கொடுக்கும் சுபாவம், பிடிவாதம், அவநம்பிக்கை, பொறாமை, தன்னலமற்ற குணம், முன்கோபம், இப்படி சகல சுபாவங்கள் யாவும் ஜீன்களால் தான் ஏற்படுகின்றன என்று சொன்னால் நம்ப இயலவில்லை. மனிதனின் 7வது குரோமோசோமில் உள்ள ஒரு ஜீன் அவனுக்கு உள்ளுணர்வை வழங்கி அதன் மூலம் அவனுக்கென்று தனி பண்பாட்டு கலாச்சாரத்தையும் வழங்குகிறது என்றால் நீங்கள் திடுக்கிட்டு போவீர்கள். உள்ளுணர்வு என்பதை இன்ஸ்டன்ட் என்று சொல்வார்கள். விலங்குகளுக்கும் மன உணர்வுகள் உண்டு. சுக துக்கங்களை அவை அனுபவிக்கின்றன. ஆயினும் அவை பிறவி குணத்தை மட்டுமே அடிப்படையாக கொண்டு வாழ்க்கை நடத்துகின்றன. தூக்கணாம் குருவிக்கு அழகிய கூட்டை கட்டுவதற்கு யாரும் சொல்லித் தருவதில்லை. அது அதன் பிறவி குணம். சிலந்திகள் வலை பின்னுகின்றன, ஈசல்கள் புற்று கட்டுகின்றன. ஆசிரியர் சொல்லித்தராமலேயே அவை தமது உள்ளறிவால், அதாவது பிறவி அறிவால் செய்து கொள்கின்றன. அவற்றின் பிறவி அறிவு என்ன சொல்கிறதோ அதை மீறி அவை எதையும் செய்வதில்லை, செய்யவும் கற்றுக்கொள்வதில்லை. கரடி, பாம்பு, முதலை, கோழி, குதிரை போன்ற விலங்குகள் பிறக்கும் போதே பெற்ற அறிவின்படி வாழ்கின்றன. மூளையில் பதிக்கப்பட்ட குணாதிசயங்களின் சங்கிலி பிணைப்பால் விலங்கிடப்பட்டிருப்பதால் தான் அவற்றை நாம் விலங்கு என்கிறோம். மனிதர்கள் பிறவியில் பெற்ற வரம்புடைய அறிவின் அடிப்படையில் தம் காரியங்களை மேற்கொள்வதில்லை. தாய், மூதாதையர், தந்தை, குரு, சமுதாயம் மூலம் பெறும் அறிவின் அடிப்படையில் செயல்படுகிறார்கள். ஒவ்வொரு மனிதனும் தன் விருப்பத்திற்கேற்ப சுதந்திரமாக செயல்படுகின்றான். விலங்குகள் போல் உள்ளுணர்வும் உள்ளறிவும் விதித்த பாதையில் பயணம் செய்வதில்லை. யானை என்னவெல்லாம் செய்யும் என்பதை பட்டியலிட்டு சொல்லிவிடலாம். ஆனால் ஒரு மனிதனால் இவ்வளவுதான் செய்ய முடியும் என்பதை பட்டியலிட முடியாது. அதனால் தான் உலகில் ஆயிரக்கணக்கான மொழிகளும் பண்பாட்டு சடங்கு வேற்றுமைகளும் காணப்படுகின்றன. ஒரு காரியத்தை செய்வதற்கு முன்பே முழுவதையும் மனதில் எண்ணி துணிந்து மனிதன் செயல்படுகின்றான். விலங்குகள் அப்படி சிந்தித்து ஒரு காரியத்தை முடிவு செய்வதில்லை. உள்ளுணர்வு பிறப்புக்கும் கட்டளைக்கும் கீழ்ப்படிந்தே செயல்படுகின்றன. விலங்குகள் சனி பிரதோஷத்திற்கு நோன்பிருப்பதோ, நெற்றியில் திருநீற்று பட்டை இட்டுக்கொள்வதோ, திருமாங்கல்யம் அணிவதோ, நல்ல காரியம் செய்வதற்கு முன்பாக குளித்து முழுகுவதோ, வேள்வி செய்து பூணூல் பூட்டுக்கொள்வதோ, கணவன் இழந்துவிட்டால் ஈமக்கிரியைகளை செய்து விதவை கோலம் பூணுவதோ கிடையாது. தான் பெற்ற அறிவை நூலாக எழுதி அச்சடித்து கடையில் விற்பதும் இல்லை. விலங்குகளுக்கு வரம்புடைய அறிவுதான் உள்ளது. மனித அறிவுக்கு எல்லை இல்லை என்ற பொதுவான கருத்து பாமரர் முதல் பண்டிதர் வரை இருந்து வருகிறது. ஆனால் மனிதனும் ஒரு விலங்குதான். அவனுக்கும் உள்ளுணர்வு இருக்கிறது. மனிதனும் விலங்குகளைப் போலவே ஜீன்களால் விதிக்கப்பட்ட வரம்புகளுக்கு உட்பட்டுத்தான் வாழ்கிறான் என்பதை நினைத்து பார்க்க பயந்தனர். அப்படி கருதினால் நாம் எல்லோரும் ஜீன் விதி என்ற குழிக்குள் விழுந்து நான் இப்படித்தான், அவன் அப்படித்தான், திருந்த முடியாது, அவனது ஜீன் அப்படி என்று முடிவு கட்டி கொள்ள வேண்டி வருமோ என்று பயந்தனர். தான் பண்ணும் காரியங்கள் எல்லாம் மூளையின் அபாரமான செயலாலும், கல்வி என்ற மூளை சலவையாலும், சமுதாயம் ஏற்படுத்தும் பொருளாதார சித்தாந்தங்களாலும், தாமாக சுய விருப்பத்துடன் செய்வதே என்று நம்பினர். பிறக்கும் போதே ஒருவரது அறிவும் பழக்க வழக்கங்களும் அவரது ஜீன்களால் வரையறை செய்யப்பட்டு விடுகின்றன என்பதை ஏற்றுக்கொள்ள விரும்பவில்லை. ஜீன்கள் தான் நமக்கு எஜமானர்கள் என்பதை ஏற்க மறுத்து நம் செயலுக்கு ஜீன்கள் பொறுப்பல்ல என்று முழக்கமிட முயன்றாலும், நம் செயல்களுக்கெல்லாம் நாமே தான் பொறுப்பாளர்கள் என்று ஒத்துக்கொள்கிறோமா என்றால் அதுவும் இல்லை. நான் இப்படி நடந்து கொண்டதற்கு இதுதான் காரணம், அதுதான் காரணம் என்றெல்லாம் எதன் மீதாவது பழியை போட முயலுகிறோம். அப்படி பார்த்தால் நாம் வெளியே சுட்டிக்காட்டும் காரணங்கள் யாவும் ஒரு விதியாக ஆகிவிடுகின்றன அல்லவா? தலை விதி இல்லை, ஜீன் விதியும் இல்லை, ஆனால் சமுதாயம், நிர்பந்தம் என்று இன்னொரு விதியின் பிடியில்தான் மனிதன் செயல்கள் நடக்கின்றன என்று சொல்ல வேண்டி வருகிறது. அப்போதும் அவன் ஒரு விதியின் மீதுதான் பழி போடுகிறானே ஒழிய தனக்கென்று செயல் சுதந்திரம் இருப்பதாக ஏற்றுக்கொள்வதில்லை. சமூக அறிவியல் வல்லுநர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று பார்ப்போம். ஒவ்வொருவரும் தனித்தனி காரணிகளை முன்வைத்து அவைதான் மனிதனின் நடத்தைகளை நிர்ணயிக்கின்றன என்று அவர்களுக்குள் பிரிந்து நிற்கிறார்கள். ஃப்ரெட் பெற்றோர் வளர்ப்பு, மார்க்ஸ் சமூக பொருளாதாரம், லெனின் அரசியல் சூழல், பிரான்ஸ் போயஸ் சுகவாசம், மார்கரெட் மீட் கலாச்சாரம், ஜான் வாட்சன் மற்றும் ஸ்கின்னர் புறத்தூண்டலும் பதில் செயலும், எட்வர்ட் சாபிர் தாய்மொழி, பெஞ்சமின் ஒய்ஃப் மொழி தாக்கம். இவ்வாறு சமூக அறிவியல் வல்லுநர்கள் ஆளுக்கு ஒரு காரணத்தை சுட்டிக்காட்டி அதுதான் மனித நடத்தைகளை நிர்ணயிக்கின்றன என்று வாதிடுகிறார்கள். சுருக்கமாக சொல்ல வேண்டுமானால், விலங்குகளுக்கு உள்ளுணர்வுதான் காரணி, மனிதருக்கு உள்ளுணர்வு இல்லை, புற தூண்டல்கள் தான் காரணி. இதுவே அவர்களது முடிவான கருத்து. சமூக சூழல்தான் மனித நடத்தைக்கு முக்கிய நிர்ணயிகள் என்ற கொள்கைகள் 1950 முதல் 1990 இடைப்பட்ட காலத்தில் கொஞ்சம் பின்வாங்க ஆரம்பித்தன. நான் கொலைக்காரனாக மாறியதற்கு இந்த சமுதாயம்தான் காரணம் என்ற டயலாகை எல்லாம் ஏற்றுக்கொள்ள மக்கள் தயாராக இல்லை. 20 ஆண்டுகளாக சைக்கோ அனாலிசிஸ் என்ற மன அலசல் முறையால் குணப்படுத்த முடியாமல் கைவிடப்பட்ட மேனிக் டிப்ரெசிவ் என்ற மனநோயை லித்தியம் என்ற கெமிக்கல் மருந்து சரி செய்தது. 1995 ஒரு பெண்மணி உளவியல் மருத்துவரை கோர்ட்டுக்கே இழுத்தாள். ப்ரோசாக் என்ற மாத்திரை 3 வாரங்களில் குணப்படுத்திய நோயை 3 வருடங்களாக உளவியல் ஆலோசனை என்று இழுக்கடித்து நோகடித்து விட்டாயே என்பது அவளது வாதம். மார்கரெட் மீட் அவர்களின் கலாச்சாரமும் நாகரிகமும் மக்கள் பழக்கங்களை நிர்ணயிக்கிறது என்பதை டெரிக் ஃப்ரீமேன் என்பவர் நார் நாராக கிழித்து போட்டுவிட்டார். அந்த அம்மாள் முன்கூட்டியே தனக்குள் முடிவு கட்டுக்கொண்ட கருத்துக்களுக்கு தேவையான முடிவுகளை மட்டுமே பயன்படுத்தி கொண்டும் பாதகமானவர்களை ஒதுக்கிவிட்டு தனது ஆராய்ச்சிகளை மேற்கொண்டுள்ளார் என்றும் பிரகடனம் செய்துவிட்டார். மேலும் அவர் சோதனைக்கு உட்படுத்திய இளவயது விடலைகள் அவரை ஏய்த்து ஏமாற்றி பதிலளித்திருக்கின்றனர் என்பதையும் வெளிப்படுத்திவிட்டார். கலாச்சார மாற்றத்துக்கேற்ப மனிதர்களின் பழக்கங்களும் இழுத்த இழிப்புக்கெல்லாம் மாறும் என்ற அந்த அம்மையாரின் கொள்கை தேறவில்லை. பிஹேவியரிசம் நடத்தியல் என்ற குழுவினர் வயிற்று பசியை எது போக்குமோ அதுவே மனிதனின் நடத்தைகளை நிர்ணயிக்கும் என்று நம்பினர். அதாவது, நம் நடத்தைகள் யாவும் வயிற்றை கழுவுவதற்கு போடும் நாடகமே என்பது அவர்களின் சித்தாந்தம். எல்லாமே வயிற்றுக்குத்தாண்டா என்ற கோஷ்டியை சேர்ந்தவர்கள் இவர்கள். தாய்மொழியை கற்பிக்கும் வழியில்தான் தனி மனித சுபாவம் அமைகிறது என்பது நோம் சோம்ஸ்கி எழுதிய சிந்தட்டிக் ஸ்ட்ரக்சர் என்ற நூல் மூலம் விரிசல் கண்டது. நோம் சோம்ஸ்கி ஒரு போடு போட்டார், மொழி மனித இன்ஸ்டன்ட், அது கலை, நாகரீகம் மற்றும் பண்பாட்டின் மூலம் வளர்கிறது எனினும் அது பிறந்தது மனித உள்ளுணர்வின் வாயிலாகத்தான் என்றார். இந்த அக உந்துதலைத்தான் சார்லஸ் டார்வின் அவர்கள் கலையை பெற விளையும் உள்ளுணர்வு என்று முன்பே கூறியிருக்கிறார். இதை சோம்ஸ்கி மீண்டும் உயிர்ப்பித்தார். ஹென்றி என்ற நாவலாசிரியர் பற்றி பலருக்கும் தெரியும். அவரது சகோதரர் வில்லியம் ஜேம்ஸ் ஒரு உளவியல் வல்லுநர் என்பது தெரியாது. மனித சுபாவங்களுக்கும் பழக்கங்களுக்கும் ஒரு தனி வகை உள்ளுணர்வே காரணம் என்று அவரும் சொல்லியிருக்கிறார். கடந்த 100 ஆண்டு முழுவதும் அவர் கருத்து இருட்டடிப்பு செய்யப்பட்டிருந்தது. மேற்கூறிய மூவரையும் சோம்ஸ்கி உயிர்ப்பித்தார் எனலாம். அனைத்து மனித குலத்திற்குமான மொழி இலக்கண பேட்டை என்று ஒரு பகுதியை மனித மூளையில் இருப்பதாக சோம்ஸ்கி கருதுகிறார். நாம் எல்லோரும் அதை பயன்படுத்திதான் அன்றாடம் பேசுகிறோம். நமது மொழிகளின் இலக்கண சட்டகம் கூட அதிலிருந்து தான் பிறந்திருக்கிறது. இருந்தும் நான் அப்படி ஒன்று நம்மிடம் இருப்பதாக உணர்வதில்லை. பிறக்கும் போதே நாம் பேசுவதற்கான தகுதியுடன் பிறக்கிறோம். நம் மூளையில் மொழிக்கென்று ஒரு ஏரியாவே இருக்கிறது. அனைத்து மனித குலத்திற்கும் பொதுவாய் இருப்பதால் எல்லா மொழியிலும் பொதுவான இலக்கண விதிகள் காணப்படுகின்றன. மொழிக்கு மொழி சொற்கள் மாறுபடலாம். ஆனால் எழுவாய், பயனிலை, செய்ப்பொடு பொருள், ஒருமை, பன்மை, காலம் போன்றவை இருக்கத்தான் செய்கிறது. குழந்தைகள் தாமாகவே பேச கற்றுக்கொள்கின்றனவே தவிர நாம அவர்களுக்கு சொல்லித் தருவதில்லை. 2 முடியும் போது குழந்தைகள் சுத்த இலக்கணத்துடன் பேச ஆரம்பித்து விடுகின்றனர். அவர்களாகவே இட்டுக்கட்டியும் பேசுகிறார்கள். புது புது வார்த்தைகளை அன்றாடம் கற்றுக்கொண்டு அவற்றை இலக்கணம் என்ற சட்டத்தில் கோர்த்து பேசுகிறார்கள். உண்மையில் பேச்சு என்பது என்ன? பல கோடி சொற்களை குறிப்பிட்ட வரிசையில் அமைத்து பேசுவதுதானே. அந்த அமைப்பு சர்வதேச மனித குலத்திற்கு ஒன்றாகத்தான் இருக்கிறது. நரிக்குறவர்களின் பாஷைக்கு எழுத்து இல்லை என்றாலும் இலக்கணம் இல்லாமல் போய்விடவில்லையே. சோம்ஸ்கி அந்த இலக்கண அமைப்பு ஏற்கனவே மூளையில் பதிந்திருக்கிறது என்கிறார். மனித பரிமாணத்திற்கு முன்பே அது உருவாகி இருக்கிறது. மனிதன் அதை பயன்படுத்தி கொண்டான், அவ்வளவுதான். பிங்கர் என்பவர் ஓரளவுக்கு புரியும்படி கட்டுரை எழுதக்கூடிய மொழியில் வல்லுநர் என்று புகழப்படுபவர். இவர் வாழ்நாள் முழுவதும் தேடி அலைந்து பல சான்றுகளை தேடி பிடித்து மனித இனத்தின் மொழி இயல்புக்கான காரணம் அவனது மொழி அக உணர்வே என்று நிரூபித்திருக்கிறார். ஒரு பொருளை அம்மா சுட்டிக்காட்டி இதுதான் பால் குடிக்க பயன்படுத்தும் கப் என்று சொல்லித் தருகிறார். குழந்தையும் புரிந்து கொள்கிறது. அதன் பிறகு எந்தெந்த வடிவில் கப்புகள் இருந்தாலும் அவற்றை கப் என தெரிந்து கொள்கிறது. அம்மா முதலில் சுட்டிக்காட்டிய பாத்திரம் மட்டும் கப் என்று நிறுத்திக் கொள்வதில்லை. கப் என்பது குறிப்பிட்ட கப்பின் நிறத்தையோ பீங்கானையோ கைப்பிடியோ இல்லை, அது கப் என்ற கலத்தை குறிக்கிறது. இதையெல்லாம் குழந்தை புரிந்து கொண்டு நடப்பதால் அந்த ஆற்றலானது சுபாவமாகவே குழந்தைகளுக்கு உள்ளது என்பது தெளிவாகிறது. இதையே ஒரு கம்ப்யூட்டருக்கு அல்லது பேசக்கூடிய ரோபோட்டுக்கு சொல்லிக் கொடுக்க முடியுமா? அது எந்த பொருளை கப் என்று சொல்லி தந்தோமோ அதை மட்டுமே கப் என்று நினைவில் வைத்துக் கொள்ளும். கப் என்பது பொருள் அல்ல, அது ஒரு கருத்து என்பது அதற்கு தெரியாது. மொழி ஒரு உள்ளுணர்வு என்பதற்கு இன்னும் எத்தனையோ சாட்சியங்கள் உள்ளன. சிறு குழந்தைகளுக்கு நாம் எவ்வளவுதான் பண்ணி பண்ணி வார்த்தைகளை சொல்லித்தந்தாலும் அவர்கள் அவர்களது பாணியிலேயே குறிப்பிட்ட வரிசை கிரமத்தில் தான் பயிலுகிறார்கள். இரட்டை பிறவி குழந்தைகளிடம் வெவ்வேறு வேகத்தில் நாம் பேச கற்றுக் கொடுத்தாலும் இருவரும் ஒரே கால அவகாசத்தில் தான் பேச ஆரம்பிக்கிறார்கள் என்பது சோதனை மூலம் நிரூபணமான ஒன்று. மொழியிலானது சுத்தமான அறிவியல். அதில் ஜெனட்டிக்ஸும் நரம்பியலும் பின்னி கிடக்கிறது. ஜீன்களையும் ஸ்ட்ரோக் மூலம் பேச்சு இழந்தவர்களையும் அறிந்த பின்பு கொஞ்சம் நஞ்சம் இருந்த சந்தேகமும் போய்விட்டது. செவிடர்கள் சைகையால் பேசினாலும் நாம் வாய்மொழியில் பேசினாலும் இரண்டுக்கும் மூளையில் ஒதுக்கப்பட்டிருக்கும் ஒன்றுதான். மூளையின் இடது காதோர பகுதியினை பயன்படுத்தித்தான் அனைவரும் பேசுகிறோம். செவிடர்களின் சைகை மொழிகளுக்கும் இதே இடம்தான். மூளையின் இடது அரைக்கோளத்தில் ஒரு சில பகுதியில் விபத்தில் சிதைத்து விட்டால் ப்ரோகாஸ் அஃபேசியா எனப்படும் பேச்சை அறிந்து கொள்ளும் சிக்கல் ஏற்படுகிறது. அவர்களுக்கு சொல்லின் அர்த்தங்கள் எளிதாக புரிந்தாலும் பேசும் இலக்கண அமைப்பு தேவைப்படாத சுத்தி வெட்டாது என்ற வாக்கியம் இவர்களுக்கு புரிந்துவிடும். ஆனால் ராவணன் ராமனால் கொல்லப்பட்டான் என்ற வாக்கியத்தில் கொல்லப்பட்டது யார் என கேட்டால் குழம்புவார்கள். 2 வாக்கியத்தில் சொற்றொடரின் வரிசையை அலசி அது எதனால் என முடிவெடுக்கும் மூளையின் இலக்கண பேட்டை அவர்களுக்கு கலங்கிவிட்டது. இது இவ்வாறு இருக்க வெர்னிக்ஸ் பேட்டை என்ற மூளை பகுதியில், அதுவும் இடது பக்கமாகத்தான் உள்ளது, சிதைவு ஏற்படின் விளைவு வேறு விதமாக உள்ளது. இவர்கள் இயந்திர துப்பாக்கி போல் படபட என அசாதாரண வேகத்தில் சொற்களை அள்ளி வீசுவார்கள். ஆனால் அதில் கொஞ்சம் கூட அர்த்தம் இருக்காது. மூளையின் ப்ரோகாஸ் பேட்டை தான் எப்படி பேசுவது என்பதை அமைக்கிறது. வெர்னிக்ஸ் பேட்டையோ எதை பற்றி பேசுவது என்பதை தீர்மானிக்கிறது. மேலும் சில பேட்டைகளும் உள்ளன. இன்சுலா என்ற இடம் பாதிக்கப்பட்டால் டிஸ்லெக்சியா எனப்படும் புத்தகம் வாசிக்கும் பிரச்சனைகள் ஏற்படுகின்றன. மேலே சொன்னவை விபத்தின் காரணமாக மூளை பகுதிகள் சிதைந்ததனால் ஏற்படும் கையறு நிலைகள். இனி நாம் சொல்லப்போவது ஜெனட்டிக் குறையால் ஏற்படக்கூடிய மொழி சிக்கல்கள். வில்லியம் சிண்ட்ரோம் என்பவர் 11 குரோமோசோமில் காணப்படும் ஒரு ஜீன் பிழையால் விளைவது இக்குறை என கூறுகிறார். இக்குறையுடைய குழந்தைகளின் புத்தி மழுங்கி இருக்கும். ஆயினும் பேசும்போது வாக்கியங்கள் ஏகப்பட்ட விளக்கங்களுடன் அட்டகாசமாக சரளத்துடன் இருக்கும். சலசலவென பேசிக்கொண்டே இருப்பார்கள். வாக்கியங்கள் நீளமாகவும் சுற்றி வளைத்தும் இருக்கும். எல்லா மொழிகளிலும் வேர் சொற்கள் இருக்கும். உதாரணமாக பதி என்ற வேர் சொல்லை எடுத்துக்கொள்வோம். பதி என்ற வேர் சொல்லுக்கு தமிழில் மட்டுமல்ல சமஸ்கிருதத்திலும், அதிலிருந்து தோன்றிய ஆரிய ஐரோப்பிய மொழிகளான ஆங்கிலம், ஜெர்மனி, பிரெஞ்சு ஆகியவற்றிலும் ஒரு முக்கியமான இடம் உண்டு. இதை நான் தேவநேய பாவனர் அவர்களின் வேர் சொல் அகராதியிலிருந்து சுருட்டியது என்பதை பெருமையுடன் சொல்லிக் கொள்கிறேன். பதி என்றதும் அழுத்தி வைப்பது என்ற எண்ணம் நமக்குள் பிறக்கிறது. பாதம் என்ற சொல் நிலத்தில் பதிப்பதால் ஏற்படுகிறது. பாஷி என்பது அதை ஒட்டி பிறக்கும் இன்னொரு செல். அதுதான் சமஸ்கிருதத்தில் பதம், பாதம், பாதிகை என்றும், ஆங்கிலத்தில் பெட், பெடல், பெடஸ்ட்ரியன், பாத், பெடஸ்டல் போன்ற வார்த்தைகளாகவும் பரிமாணம் அடைகிறது. அனைத்தும் பாதம் சம்பந்தமாக இருப்பதை கவனிக்கவும். இதே பதி என்ற சொல் இன்னொரு திசையில் பரிமாணம் அடைந்து பதவி, பதித்தல், பதிவாளர் என விரிகிறது. பாதம் என்ற ஒரு சொல் கிடைத்துவிட்டால் அதிலிருந்து ஒலியை மட்டும் நீக்கிவிட்டு உடனடியாக நாம் பாதரட்சை, பாத பூசை, பாத கரடு, பாத சிரேகம் போன்ற வார்த்தைகளை உருவாக்கிக் கொள்கிறோம், உடனே புரிந்து கொள்கிறோம். இத்தகைய திறமை மற்ற மூளை மழுங்கடிப்பவர்களுக்கு இருப்பதில்லை. மனித மூதாதையர் பேசும் வல்லமையை பெற்ற போது அவர்களது மூளையில் ஏற்கனவே வேறு ஒரு பணிக்காக ஒதுக்கப்பட்டிருந்த பகுதிதான் பேசும் பணிக்காக பயன்பட்டிருக்க வேண்டும். அப்பகுதி ஏற்கனவே மிருகங்கள் ஒலி எழுப்பவும் கேட்கவும் ஒதுக்கப்பட்ட இடமாக இருந்தது. ஓசைகளை கேட்கவும் இசைக்கவும் தேவையான அங்கங்களாகிய காது, முகம், தொண்டை ஆகிய உறுப்புகளுக்குமான அசைவை கட்டுப்படுத்தும் பகுதியில் இருந்துதான் இப்பகுதிகள் தோன்றியிருக்க வேண்டும். முந்திய வேலைக்காக ஒதுக்கப்பட்ட அங்கத்தின் தொடர்ச்சியாக இலக்கண ஒழுங்கில் ஒலி எழுப்பி தகவல் பரிமாறிக்கொள்ளும் புதிய புரோக்கா வர்ணிக் அங்கங்களும் உருவாகியிருக்க வேண்டும். மனிதனின் மொழி உணர்வு இப்படித்தான் பரிமாணத்தால் உருவாகியிருக்கிறது. மொழி மிக தந்திரமான தகவல் தொடர்பு சாதனமாக இருந்ததால் அது இயற்கை தேர்வாணையரின் கெடுபடியிலிருந்து பிழைத்து வளர்ந்து வந்திருக்கிறது. நினைத்து பாருங்கள், ஒரு காலத்தில் மத்திய ஆப்பிரிக்காவில் வாழ்ந்த காட்டுமிராண்டி மனிதர்கள் ஒருவருக்கொருவர் பரஸ்பரம் தகவல் பரிமாறிக்கொள்கின்றனர். ஒரு காட்டுமிராண்டி இன்னொன்றிடம் சொல்கிறது, போ நேரே குன்றின் முகட்டிற்கு இடது பக்கம் திரும்பு. திரும்பினால் பெரிய மரத்தடியில் உள்ள குளத்தருகே கொஞ்ச நேரத்திற்கு முன்பு நாங்கள் கொன்று போட்ட ஒட்டக சிவிங்கி இருக்கும், அதன் மாம்சத்தை அறுத்துக்கொள். வலது பக்கமுள்ள மூங்கில் காட்டருகே சென்று விடாதே, அங்கே ஒரு சிங்கம் போய்கொண்டிருந்ததை பார்த்தோம். இந்த இரண்டு தகவல்கள் போதாதா சக காட்டு மிராண்டிகள் பிழைத்துக் கொள்வதற்கு? வேறெந்த மிருகத்திற்கு இந்த கொடுப்பினை இருக்கிறது? பரிணாம விமானத்தில் ஏறுவதற்கு முதல் வகுப்பு பயணச்சீட்டு மொழியும் இலக்கணமும் தானே. இவை இல்லாமல் மனித இனம் அன்று ஆப்பிரிக்க மிருக கூட்டத்திலிருந்து தப்பி பிழைத்திருக்க முடியுமா? அல்லது பலம் பொருந்திய கொடிய மிருகங்களை வெற்றிகரமாக வீழ்த்தி தொழில்நுட்ப மனிதனாக மாறியிருக்கத்தான் முடியுமா? இன்னொரு ஜெனட்டிக் குறை முன்னதற்கு நேர் எதிரே விளைவை ஏற்படுத்துகிறது. புத்திசாலித்தனத்தில் எந்த குறையும் இருக்காது, ஆனால் பேச்சு தடங்கள் மட்டும் இருக்கும். அவற்றை மொழி சிறப்பு ஊனம், ஸ்பெசிபிக் லாங்குவேஜ் இம்பயர்மெண்ட் என்பார்கள். இந்த ஜீன் இருக்குமிடம் குரோமோசோம் 7. பரிணாம உளவியலுக்கும் சமூக உளவியலுக்கும் இடையே உள்ள பிரச்சனையை தீர்க்கும் ஜீன் தான் இது. அன்பு கிணியவர்களே, இந்த கட்டுரையின் மூலம் நமது மொழி அறிவுக்கும் நமது உள்ளுணர்வுக்கும் நமது ஜீன்களுக்கும் இடையிலான தொடர்பை பற்றி விரிவாக பார்த்தோம். மேலும் இதுபோன்ற அரிய தகவல்களுடன் உங்களை சந்திக்கும் வரை காத்திருங்கள். அதுவரை உங்கள் மனநலனில் அக்கறை கொண்டிருங்கள். அன்புடன், ஜெனி.